முஸ்லிம்களுக்கான தனி மாகாணம் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நீண்டகாலமாக இப்படியான கோரிக்கையில் முன்வைத்திருக்கிறது. இப்பொழுது ஏன் இப்படியான ஒரு கோரிக்கையை முன்வந்திருக்கிறது?
இப்பொழுதுதான் உண்மையாக இலங்கையின் யாப்பிலே அரசியல் யாப்பிலே மாற்றம் கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான பேச்சுக்கள் இடம்பெறுகிற போது முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாசை என்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக முன்வைக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கான தனியலகு என்பதுதான். அந்த அபிலாசையை நினைவூட்டாமல் அல்லது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிற போது அல்லது அரசியல் முன்னெடுப்புகளில் அதனை மக்கள் முன்னிலையில் கொண்டு செல்லாமல் அதனை மறக்கடிக்க செய்வது நம் உண்மையாகவே முஸ்லீம் காங்கிரஸ் தோற்றம் பெற்றதற்குரிய உண்மையான நோக்கத்தை அது பாழடைய செய்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு அண்மையில் வந்திருந்தது. இது தொடர்பான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வந்திருந்தது. ஆனால் இப்படியான கோரிக்கை கட்சியின் அதிகாரபூர்வ முடிவாக வந்திருக்கிறதா அல்லது தனிப்பட்ட ரீதியில் முன்வைத்திருக்கிறீர்களா?
நான் தனிப்பட்ட ரீதியில் முன்வைக்கிறேன். கட்சியின் தவிசாளராக கட்சியின் கருத்தாகத்தான் முன் சொல்லியிருக்கிறேன். கட்சியின் கருத்து என்பதை நாங்கள் அரசியல் அதிகாரிகள் கூடத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்னோடியாகவே இந்த கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன்.
தனியான அலகு அல்லது முஸ்லிம் மாகாணம் என்ற உங்களுடைய கோரிக்கை குறிப்பாக எந்த பிராந்தியத்தை வலியுறுத்துகிறது?
எந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனி மாகாணத்தை முன்வைத்ததோ, அதாவது வடகிழக்கு மாகாணத்திலே நிலத்தொடர்பற்ற அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கான மாகாணம் அமைய வேண்டும். முஸ்லீம்களுக்கான மாகாணம் என்பது முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட மாகாணம் ஒன்றும் மிக முக்கிய ஒரு தேவையாக முஸ்லீம்களுடைய அரசியலில் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்றுதான் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுடைய அபிலாசை என்பது வடகிழக்கு இணைந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அலகு என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. எந்த விஷயம் வந்தாலும் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வது என்பதில் பெரிய இழுபறிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அலகு என்பதில் தான் இழுபறிகள் வரும். ஆகவே அந்த அலகு என்பதை முஸ்லீம்கள் கைவிடுவது என்பது தமிழர்களுடைய அலகுக்கும் பிரச்சனையான விஷயம் என்பதை முன்னுணர்ந்து நான் சொல்லியிருக்கிறேன்.
கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக ஒரு உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார். அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் உங்களுடைய கட்சி முக்கிய பங்களிப்பு செலுத்துகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தனியான ஒரு மாகாணம் முஸ்லிம்களுக்கு என்று என்கின்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்பது இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்கின்ற அந்த பேச்சுவார்த்தையை தடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விமர்சனம் வரலாம் அல்லவா, குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்திடம் இருந்து?
இப்படி பலர் நினைக்கிறார்கள், பெரும்பான்மை சமூகம் முஸ்லீம்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களுடைய உரிமைகளை அடக்கி வாசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, உண்மையிலேயே இது எந்த இனத்துக்கும் இடையூறான இடைஞ்சலான விடயம் அல்ல. ஏற்கனவே பல மாகாணங்கள் சிங்கள மக்களுக்கு இருக்கிறது என்றும் தமிழ் மக்களுக்கும் மாகாணங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முன்னர் முஸ்லீம் காங்கிரஸ் வைக்கப்பட்ட அதே கோரிக்கை இன்னும் உயிர் வாழ்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒழிய ஒரு காலம் வேறையும் இடையூறோ இடைஞ்சலோ செய்வதற்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசுகிற போது அழகு என்ற பிரச்சனை வந்தால் இந்த அழகை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தற்பொழுது பேசப்படுகிற இந்த அரசியல் யாப்பு மாற்றத்திலே அல்லது திருத்தத்திலே நிச்சயமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசுகிற போது அழகு என்பது முதலாவது பிரச்சனையாகவும் இரண்டாவது பிரச்சனை முக்கியமாக தேர்தல் முறையில் மாற்றம் வருவது என்பது. தேர்தல் முறையில் மாற்றம் வந்து தொகுதி வாரியான முறையாக புதிய யாப்பிலே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதற்கு அப்படி அறிமுகப்படுத்தப்படுகிற போது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை எம்பிக்கள் கிடைத்தார்களோ எவ்வாறு தங்களுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற வகையிலே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இருக்குமோ அது இருக்கும். ஆகவே இந்த தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையிலே தமிழ் மக்களுடைய மனங்களை இந்த அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அல்லது தமிழ் தலைவர்களுடைய மனங்களை முஸ்லீம் காங்கிரஸ் வெல்ல வேண்டும். இந்த தேர்தல் முறை மாற்றத்திலே அவர்களுக்கு பிரச்சனை இல்லாவிட்டாலும் முஸ்லீம்களுக்கு அவர்கள் அந்த ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று அப்படி தெரிவிக்கப்படுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் அழகு சம்பந்தமாக முஸ்லீம் காங்கிரஸ் பேசும். வடகிழக்கு இணைப்புக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், அதற்கு ஆதரவு தந்தால் நாங்கள் இந்த தேர்தல் முறை மாற்றத்திற்கு ஆதரவு தருவோம் என்று சொன்னால் அப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் பேச வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரவுமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவது என்பது முக்கியமானது. வேறு விஷயமாக பேசி காலத்தை கடத்தி நாங்கள் போவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இரண்டு சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரும்பான்மை மக்களை பெரும்பான்மை முஸ்லீம்களையும் பெரும்பான்மை தமிழர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இரண்டு கட்சிகளும் ஒரு மேசையில் கூடி முடிவெடுத்து அந்த முடிவை சிங்கள மேசைக்கு போடுவதுதான் பொருத்தமானது. ஆகவே முதலில் நாம் தான் பேச வேண்டும். இரண்டு சிறுபான்மை இனங்களுடைய பிரதிநிதிகளும் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது மறக்கடிக்கப்பட்டு அல்லது சும்மா முஸ்லீம்களும் தேசிய உணர்வாளர்களாக வந்திருக்கிறார்கள். முன்பு நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியிலே இருக்கிறோம் என்று. இது எவ்வளவுக்கு நீடிக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. நான் முன்பே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இந்த பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சிறிலங்கா முஸ்லீம் தலைவர் ரவுஃபக்கிம் அவர்களுக்கும் நான் ஒரு கடிதம் எழுதினேன் 6 மாதங்களுக்கு 7-8 மாதங்களுக்கு முன்பு. அந்த கடிதத்தில் கிழக்கு மாகாணத்தை 7-8 மாதம் அல்ல கிழக்கு மாகாணத்தை புதிதாக சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற போது முஸ்லீம்கள் ஒரு அரைவாசி காலத்துக்கு மிஞ்சிய காலத்திலே தமிழர்கள் அரைவாசி காலத்துக்கு மாநில முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முன்னோடியான ஒரு நடவடிக்கை இது அமையும் என்று சொல்லியிருந்தேன். அது சாத்தியப்படவில்லை. அப்படி சாத்தியப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் தொடர்ந்துச்சியாக கிழக்கு மாகாணத்தில் 2 இனங்களும் மாறி மாறி இரண்டு இனங்களோடும் அரசியல் அபிலாசைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். அது நடக்கவில்லை. எனவே எதிர்காலத்திலும் நாங்கள் தமிழ் மக்கள் சிங்கள உறவோடு இணைந்து கொண்டு ஆட்சி அமைக்கவோ முஸ்லீம்கள் சிங்கள உறவோடு இணைந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைத்து தமிழர்களை கைவிடவோ அவ்வாறுதான் முன்பு சொன்னதை போல தமிழ் தேசிய கூட்டணி போல தமிழர்களும் சிங்கள கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைத்து முஸ்லீம்களை கைவிடவோ
அதாவது
ஒரு ஆபத்தான சொன்னேன்.
அதாவது இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு திட்டத்தில் ஒரு தரப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்கின்ற காலத்தில் கூட அவர்கள் சொல்வது வந்து வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுக்கான தாயகம் என்று, அதில் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் உள்ளடக்கி இருப்பதாகத்தான் அவர்களுடைய வாதம் இருந்து வந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு தனியான அலகல தனியான மாகாணம் என்பது எந்த அளவுக்கு உங்கள் இரண்டு சமூகங்களையும் ஒன்றாக ஒரே திசையில் பயணிக்க உதவும் என்று கருதுகிறீர்கள்?
நிச்சயமாக நாங்கள் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை முஸ்லீம்கள் அங்கீகரிக்க வேண்டும், முஸ்லீம்களுடைய அரசியல் அபிலாசைகளை தமிழர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இதனை முன்வைத்தேன். மாத்திரமல்ல அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம். எங்களுக்கு எங்களுடைய தலைவர் அசோக் அவர்கள் சொன்னார்கள் வடகிழக்கு இணைப்பு என்பதை பிரச்சனை. அந்த இணைப்பில் எங்களுக்கு என்ன என்ற கேள்விதான் இருந்தது. அந்த என்ன என்ற கேள்விக்கான கோரிக்கை தான் முன்வைத்தது. அதனை நாங்கள் இடைநிலையில் கைவிடவில்லை, ஆனால் உரத்து பேசவில்லை. நான் சொல்கிறேன் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்துச்சியாக இந்த விஷயங்களை தமிழர்களுக்காக தங்களுடைய அரசியல் அபிலாசம் நிறைவேற்றுவதற்காக சொல்கிறதோ அப்படி நாங்களும் அந்த கோரிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. விசேடமாக என்று ஒரு புதிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய சூழ்நிலையில் முஸ்லீம்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று அல்ல, முஸ்லீம்களுடைய சமூக விடுதலை சாத்தியமானது அல்லது அரசியல் அபிலாசி நிறைந்து விட்டது என்ற கருதுகோளை கிழக்கு மாகாணம் பிரிந்தது என்போல் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. கிழக்கு மாகாணம் பிரிந்த புதிய சூழ்நிலையில் நாங்கள் அச்சூழலை கையாளுவதற்காக தேர்தல் கேட்டோம். ஆரம்பத்திலே முதலாவது வடகிழக்கு இணைந்த தேர்தலை முஸ்லீம் அவர் நிராகரிக்கவில்லை. அதன் பின்பு தனியே கிழக்கு மாகாணம் பிரிந்ததன் பின்பு நடந்த தேர்தலையும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தபோது கிழக்கு மாகாணத்தினுடைய தனியான அந்த தேர்தலை நிராகரித்திருந்தது. நாங்கள் இப்பொழுதும் தொடர்ந்தேச்சியாக ஒரே விடயத்தில் ஒரு முன்னேற்பாடான செயல்பாடுகளை தொடர்ந்தேச்சியாக செய்து வருகிறோம். ஆகவே இன்று பேசப்படுகிற போது அதனை நாங்கள் நிச்சயமாக தனியலக சம்பந்தமாக பேசாமல் விட முடியாது. பேசாவிட்டால் முஸ்லீம்களுக்கு இந்த ஒரு தனிக்கட்சி இருப்பதில் அவசியம் இல்லை. அதை சிங்கள கட்சியில் இருக்கிற முஸ்லீம்களும் பேசுவார்கள், அதாவது ஐக்கிய கட்சியில் இருக்கிற முஸ்லீம்களும் பேசுவார்கள், அதே போன்று சிறிலங்கா சொந்த கட்சியில் இருக்கிற முஸ்லீம்களும் பேசுவார்கள், இடதுசாரிகளோடு இருந்தாலும் அவர்களும் பேசுவார்கள். ஆகவே ஒரு தனித்துவமான அரசியலில் ஒரு அடையாள அரசியலில் நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்வைப்பதற்கு தோற்றம் பெற்ற ஒரு கட்சி என்பது அந்த கருத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு மிகவும் அவசியமானது.